Alleluia, 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 Alleluia,
Alleluia, Alleluia, Alleluia, Alleluia, Alleluia, Alleluia, Alleluia, Alleluia.
என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்கின்றார் ஆண்டவர்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து காவேரி கலை தொடர்பமானது திருப்பலி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. வீட்டிலிருந்தவாறே நாம் இந்த திருப்பலி கண்டுகளித்தோம், பங்கேற்றோம், ஜபித்தோம். இந்த நாள் முதல் நமது அரசானது ஆலயங்களை திறக்க, வழிபாடுகளை நடத்த அனுமதி கொடுத்திருப்பதாக நாம் அறிகிறோம். அப்படி அனுமதி கொடுத்த பின்பு ஏன் இந்த வலை ஒளியிலே திருப்புளி தொடர வேண்டும் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதையும் கடந்து இந்த பணியானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறபோது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களெல்லாம் உங்களுடைய வீட்டுகளில் வேலை பார்த்துக்கிட்டே பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே பிள்ளைகளை தயார்படுத்தி கொண்டே நீங்கள் மற்ற சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டே இந்த திருப்புளியுள்ள அனைத்தையும் பார்த்து மகிழக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பீர்கள். பலர் ரொம்ப முக்கியம் கொடுத்து இந்த திருப்புளி நேரத்தில் அனைத்து வேலைகளையும் புறம் தள்ளி வைத்துவிட்டு இந்த நேரத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்களுடைய குடும்பங்களாக அமர்ந்து ஜெபிப்பீர்கள். நானும் ஒவ்வொரு நாளும் இந்த வலை ஒளியிலே இந்த திருப்புளியை பார்க்கிறவன்தான். தந்தை ஆல்பர்ட் அவர்கள் இந்த திருப்புளியை நிறைவேற்றுகிற போது இந்த இறை பகிர்வை கொடுக்கிற போது முழுமையாக கேட்கக்கூடிய மனிதன்தான் நானும். அப்படி இந்த நாளிலே இந்த திருப்புளியை நிறைவேற்றி இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வழிபாட்டிற்கான வாசகங்களை நாம் பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானத்தோடு செயல்படுகிற மனிதன் கடவுளுக்குரியவன் என்று சொல்லுகிறார். அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஞானத்தோடு செயல்படக்கூடிய மனிதன் கடவுளுக்குரியவனாக இருக்கிறான். சீராக்கின் ஞானம் புத்தகம் 1:14 இறைவார்த்தையை நீங்கள் படித்தீர்கள் என்றால், ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தின் தொடக்கம். அது இறைப்பற்றாளருக்கு தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இறைப்பற்றாளர் என்றால் யார் என்று கேட்கப்படுகிறது நீங்களும் நானும் தான். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே நாம் வார்க்கப்படுகிறோம், வளர்க்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகளாகவே ஆண்டவருக்குரியவர்களாகவே இயேசுவுக்குரியவர்களாகவே இயேசுவை பிரதிபலிக்கிற பிம்பங்களாகவே நாம் திருமுழுக்காட்டப்படுகிறோம். அப்படியாக நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே நாம் பயணிக்கின்ற போது ஆண்டவருக்குரியவர்கள் ஆண்டவருக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுகிற போது, நாம் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே ஆண்டவர் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்புகிறோம். அப்படியாகத்தான் இன்றைய இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவரிடம் அச்சம் என்றால் அச்சம் என்றவுடனே பயம் என்பது அர்த்தமல்ல. அச்சம் என்றவுடனே ஏதென் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் படைத்த இறைவனுக்கு எதிராக அவருடைய கட்டளைகளை பின்பற்றாமல் பாவம் செய்தார்கள், ஆகையினால் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அவரோடு உறவாடுவதற்கு அவரோடு நடைபெயில்வதற்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள் என்பது போன்று அல்ல. இயேசுவின் சீடர்கள் நாள் முழுவதுமாக இரவு முழுவதுமாக கடலில் பயணம் செய்கின்ற போது தனித்து ஜெபித்து விட்டு வந்த ஆண்டவர் இயேசு 3 சாம வேளையிலே தன்னுடைய சீடர்களை நோக்கி கடல் மீது நடந்து வருகிற போது பேய் என்று அவர்கள் கொண்டிருந்த அச்சம் போன்றதல்ல, பயம் போன்றதல்ல இந்த ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற அச்சம். மாறாக ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற அச்சம் என்பது நான் புரிந்து கொள்வது ஆண்டவரை போல இயேசுவை போல செல்கிற இடங்களிலெல்லாம் பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் சந்திக்கின்ற நிகழ்வுகளையெல்லாம் நன்மைகள் செய்யக்கூடிய மனிதனாக நம்மால் இருக்க முடியாதோ என்று எண்ணுவதுதான் ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற அச்சமாக பார்க்கிறேன். அப்படி நாம் நன்மைத்தனம் நிறைந்தவர்களாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் இந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று இந்த இறைவார்த்தை சொல்வதாக நான் நம்புகிறேன். விவிலியத்திலே சாலமுனை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சாலமுன் அரசர் அவருக்கு முன்பிருந்த அரசர்களை விட அவருக்கு பின்பு இந்த நாள் இருக்கிற அரசர்களை விட சிறந்தவராக ஆண்டவருடைய ஆற்றல் பெற்றவராகவே ஆசி பெற்றவராகவே இருந்திருக்கிறார் என்பதுதான். ஏன் அவருக்கு இந்த ஆசி கிடைத்திருக்கிறது என்று பார்க்கிறபோது, யாராவது கடவுள் இந்த நாளில் நமக்கெல்லாம் தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? நமக்கு பெரிய பங்களா வேணும், நான் படித்து பெரிய பதவியில் இருக்கணும், பணம் வேணும், பொன் வேணும், பொருள் வேணும், இல்லைனா ஒரு பைக்கு கூட எனக்கு வேணும். சின்ன பிள்ளைங்களை கேட்டால் பொம்மை கார் வேணும்னு கூட சொல்லலாம். இப்போ சில பிள்ளைங்கள் கூட இந்த அப்பாவை எடுத்துகிட்டு இன்னொரு அப்பா எனக்கு கொடுங்க, இந்த அம்மாவை எடுத்துகிட்டு வேறொரு அம்மாவை எனக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ஞானம் சாலமுனிடமும் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது, உனக்கு என்ன வேண்டும் கேள், எது வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று கடவுள் சொல்வதாக அந்த புத்தகம் ஒன்று அரசர்கள் புத்தகம் இறைவார்த்தை 3:9 அதற்கு முன்பதாகவும் பின்தொடர்ந்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, கேட்கிறார் கடவுள் உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், உமது மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தாய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு கொடுத்தருளும் என்று கேட்கிறார். நம்ம சாதாரண உலக சார்ந்த காரியங்களை போல அல்ல, மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஆற்றலையும் நன்மையும் தீமையும் பகுத்தாயக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கணும். இதுதான் ஞானத்தினுடைய தன்மையாக நான் பார்க்கிறேன். இதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது கடவுள் அவரிடம் உரையாடுகிற போது, உன்னுடைய வாழ்நாளை கூட்டி கேட்கல, செல்வ செழிப்பு வேணும் என்று கேட்கல, உன்னுடைய பகைவர்களை வெற்றெடுக்க வேணும் அப்படின்னு கேட்கல, மாறாக மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஞானத்தை கேட்டிருக்கிறாய், ஆகையினாலே உனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீரானது இதற்கு முன்பதாக இருந்த அரசர்களை விட உனக்கு பின்னாக வரப்போகிற அரசரை விட நீ சிறந்தவனாகவே இருப்பாய் என்று அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஞானம் என்று சொன்னவுடனே நம்ம எல்லாருக்கும் இது பொருந்தும். எந்த நேரத்தில் எப்படி நான் செயல்படணும் அப்படின்னு நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இறைவார்த்தை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இறைவார்த்தையை முழுமையாக ஆண்டவருடைய சிந்தனையோடு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்க வேண்டும், இல்லைன்றா எனக்கு ஞானம் இல்லை. அது எத்த பெரிய மனிதர்களாக இருந்தால், நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர் போதனை செய்கிற போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஆலயத்துக்கு நான் செல்வது உண்டு, இவங்கெல்லாம் என்ன தான் செய்கிறாங்க. பல நேரங்களில் நம்முடைய கத்தோலிக்க குருக்கள் நாம் பயிற்சி பெறுகிறோம், நம்ம பல நேரங்களில் இந்த பிரிவினை சகோதரர்கள் பாஸ்டர்கள் போல் நம்ம என்ன பண்ண முடியல, இறைவார்த்தை மனப்பாடம் சொல்லி மக்களுக்கு சொல்ல முடியலையே, இவர்களெல்லாம் எப்படி மனப்பாடம் சொல்கிறார்கள் செய்கிறார்கள், எப்படி இதை விவரிக்கிறார்கள் என்று மனப்பாடம் யார் வேணாலும் பண்ணிடலாம். சிறு குழந்தைகள் கூட திருக்குறள் அனைத்தையும் மனப்பாடம் செய்து சொல்கிறாங்க. அதை விவரிக்கின்ற விதம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஒரு நாள் ஒரு புரட்டஸ்டாண்டுடைய சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கிற போது அந்த பாஸ்டர் அந்த இயேசு சீமனுடைய வீட்டில் இருக்கிறதும் பாவியான பெண் வந்து அவருடைய காலடியில் அமர்ந்து கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி கூந்தலால் துடைப்பதையும் அந்த நிகழ்வு தான் அந்த பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார், நல்ல மனப்பாடம். அந்த கதையை அப்படியே வேர்ட் பை வேர்டாக வார்த்தையாக சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விவிலியத்தை அவர் பார்க்கவே இல்லை, ஆனால் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படி அவர் முடிக்கின்ற போது அவரையே வந்தார். வந்தவுடனே சீமோனுடைய வீட்டிற்கு இயேசு இருக்கிறார், பாவியான பெண் வந்தார், அத்தோடு முடிச்சுக்கிட்டார். பாவியான பெண் வந்தார், என்ன செஞ்சார், அழுதார், காலடிகளை துடைத்தார், அத்தோடு முடிச்சுக்கிட்டார். முதற் பகுதி அவ்வளோதான். இதை ஏறக்குறைய ஒரு மணி நேரம் பாவியான பெண், இந்த பெண் பாவியானவர், ஆண்டவர் தூய்மையானவர், நீங்களும் நானும் இந்த பெண்ணை போன்றவர்கள், பாவியானவர்கள், பாவியானவர்கள், பாவியானவர்கள். பாவத்தை பற்றி அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டார் ஒரு மணி நேரம். கடைசியில் அதற்கான இமோஷனத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை. பாவியான பெண் அழுதார், கண்ணீரால் பாதங்களை நனைத்தார், கூந்தலால் துடைத்தார். அதுக்கு பிறகு என்ன நினச்சி ஆண்டவர் என்ன செஞ்சார், அவருடைய பாவத்தை மன்னிச்சார். இதான் விளைவு. பல நேரங்களில் ஞானம் என்பது இந்த விளைவை சந்திக்கக்கூடிய வழியிலே நம்மை அழைத்து செல்வதில்லை. இன்றைய முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதம், பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் ஞானத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த கொரிந்து என்பது ஒரு வணிக நகரம். நம் ஊரில் மதுரை என்பது இந்த தூங்கா நகரம் என்று சொல்கிறோம். நான் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது இரவு 12 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டு போனாலும் அங்கே பார்த்தா ரொம்ப சிட்டியே பிஸியாகவே இருக்கும். எங்கே வேணாலும் 12 மணி கூட சாப்பிடலாம், 12 மணி கூட டீ குடிக்கலாம். எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே 12 மணிக்கும் இருக்கும். இது நமக்கு வியாபார நகரம். அதுபோல் இயேசு வாழ்ந்த காலத்தில், பவுலடிகளார் வாழ்ந்த காலத்தில் இந்த கொரிந்து என்பது வியாபார நகரமாகவே இருந்தது. வியாபார நகரம்னால் நீங்கள் எல்லா மனிதர்களையும் சந்திக்கலாம். சாதாரண வியாபாரியிலிருந்து, சாதாரணமாக பொருள் வாங்குபவரிலிருந்து உயர்ந்த பொருள் வாங்குகிறவர்கள், உயர்ந்த வியாபாரிகள், பெரும் பணக்காரர்கள் வாழ்கின்ற நகரமாகவே தான் அந்த வியாபார நகரம் இருக்கும். அப்படி தான் கொரிந்து இருந்தது. அப்படி பெரிய பணக்காரர்கள் வருகிற போது, செல்வம் செழிப்பு இருக்கிற போது தீமைக்குரிய காரியங்களும் அங்கு இருக்கும். அப்படி தீமைக்குரிய காரியங்கள் அங்கு இருக்கிறது என்பதை இந்த பவுலடிகளார் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையானது பவுலடிகளார் மூலமாக அந்த கொரிந்து மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பி கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். கிறிஸ்தவர்களாக மாறுகிற போது ஆடைக்கு ஒரு வாட்டி, அமாசைக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. அப்போ எப்போதுமே அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒன்றாக கூடினார்கள், தங்களிடம் இருந்ததை பகிர்ந்தார்கள், பகிர்ந்து இறை வேண்டதல் செய்தார்கள். இதுதான் ஆதி கிறிஸ்தவருடைய இயல்பு. அடிக்கடி கூடினார்கள். அப்படி கூடி வருகிற போதெல்லாம் அவர்களிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து போகிறது. இதுதான் அன்பியத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. நாம் சிறு சிறு குழுக்களாக கூடி வருகிற போது நம்மிடம் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து போக வேண்டும். இதுதான் யதார்த்தம். அப்படிதான் ஆதி கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். மறைந்து போகிறது எப்போது என்று பார்க்கிற போது, பவுலடிகளார் அவர்களோடு இருக்கிற போது மட்டும்தான். அவர்களை விட்டு பவுலடிகளார் சென்ற பிறகு அவருடைய பிரிவு வருகிறது. எப்படிப்பட்ட பிரிவு? உயர்ந்த செல்வந்தன், உயர்ந்த பண்புடையவன், உயர்ந்த கல்வி அறிவுடையவன், உயர்ந்த மனிதன், செல்வந்தன் என்று சொல்லி அவர்களிடம் பிரிவு வருகிறது. ஏழைகள், கைம்பெண்கள் எல்லாம் புறம் தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இவர் ஞானத்தை பற்றி போதிப்பதாக, எழுதுவதாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் எதை சொல்லுகிறது என்று பார்க்கிற போது, என்னை போல பிறரையும் என் அயலானையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய இருக்கிற சாராம்சமாக இருக்கிறது. இதைதான் ஞானத்தை எங்கே கண்டுகொள்ளலாம், எப்படி ஞானத்தை தேடலாம் அப்படின்னு பார்க்குற போது, புத்தகங்கள் படித்தா ஞானம் வந்துடுமா எனக்கு தெரியலை, நான் பெரிய பதவியில் இருந்தால் ஞானம் வந்துடுமா எனக்கு தெரியலை. நாங்கள் செமினரிலெலாம் இருக்கிற போது ஆங்கிலம் கற்றுக்குவோம். நம்ம எல்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு கிராமப்புறங்களில் வாழ்ந்து ஆங்கிலம் கற்றுக்கிற ஒரு வருடம் கொடுப்பாங்க. போய் ஆங்கிலத்திலே எழுதணும், படிக்கணும், அங்கே தமிழ் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. ஏனென்றால் அந்த மொழியை, ஆங்கில மொழியை நம்ம சரளமாக கற்றுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆங்கில மொழியை சரளமாக கற்றுக்கிட்டு ஒரு வருடம், அதற்கு அடுத்த வருடம் கல்லூரிக்கு போகணும். கல்லூரிக்கு போகிற போது ஒரு நாள் எங்களுடைய நண்பர்களில் ஒருத்தர் கல்லூரியில் இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு அவர் 5 அவர் இருக்குல்ல 5 பாட வேலைகள், ஒரு பாட வேலை அவருக்கு இல்லை. அதனால் அவர் சீக்கிரமாக அந்த செமினரிக்கு வந்துட்டார். அங்கே இருந்த தந்தை அவரிடம் பார்த்து கேட்டார், என்னப்பா சீக்கிரமாக ஒய் டு கம் ஏர்லியர், ஏன் நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்குறபோது அவர் சொன்னார், தான் கற்றுக்கொண்ட ஆங்கிலத்தில், ஃபாதர் லாஸ்ட் அவர் டிட் நாட் வாக் அப்படின்னா என்ன, கடைசி பாட வேலை நடக்கலை. இதை அப்படி சொல்லக்கூடாது ஆங்கிலத்தில், விட் நாட் ஹாவ் அன் லாஸ்ட் அவர், இல்லை எங்களுக்கு கடைசி பாட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடணும். அவர் என்ன சொல்லிட்டாரு, வாக் நடக்கலைன்னு சொல்கிறோம்ல, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டார். இதை கேட்ட அந்த அதிபருக்கு குழம்பி போயிட்டார், என்ன லாஸ்ட் அவர் டிட் நாட் வாக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, தம்பி தமிழில் இருந்ததை அப்படியே ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை ஒரு காமெடியாகவே நாங்கள்லாம் சிரிப்பது உண்டு. டேபிளில் உட்காந்துருக்கிற போது, உணவு உண்ணுங்கிற போதெல்லாம் லாஸ்ட் அவர் டிட் நாட் வாக் அப்படின்னு சொல்லி காமெடி செய்வது உண்டு. இந்த ஞானம் என்பது இதையெல்லாம் கடந்ததாக இருக்கிறது. அறிவை கடந்தது, ஆற்றலை கடந்தது, அறிவு தெளிவை கடந்தது. இதையெல்லாம் கடந்தது எப்படி மனிதன் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அருமையாக தன்னை முன்னிறுத்துகிறார். தன்னை முன்னிறுத்துவது என்பது அந்த நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் பலமுறை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பலர் இதை பற்றி போதித்திருப்பார்கள். ஆண்டவரை இயேசுவை ஒரு வகையான மனிதராக, இயேசுவோடு இருக்கிறவர்களை மற்றொரு வகையான மனிதர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களை மற்றொரு வகையான மனிதர்களாகவே இன்றைய நற்செய்தி பகுதி காட்டுகிறது. முதல் பகுதி ஆண்டவர் இயேசு, அவர் போதிப்பதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இரண்டாவது பகுதி மக்கள், எப்படா ஆண்டவர் போதிப்பார், எப்படா அவர் வாய் திறந்து பேசுவார், அவரிடம் இருக்கிற ஆறுதல் தரக்கூடிய அந்த செய்தியை நாம் கேட்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறவங்க. மூன்றாவது பகுதி அங்கே இருக்கிற மீனவர்கள், அந்த சூழலும் கெனசரேத்து கடல் பகுதி என்று சொல்கிறார்கள். அங்கிருந்த சூழல் என்ன, எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது இயேசுவுக்கும் கடலுக்கும் சம்பந்தமே இல்லை, இயேசுவுக்கும் படகுக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசுவுக்கும் மக்களுக்கும் வேணால் சம்பந்தம் இருக்கலாம், செல்கிற இடங்களெல்லாம் நன்மை செய்யக்கூடிய மனிதர் அல்லவா, அதனால் அவர் நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்து மக்கள் பயணம் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் மக்கள் எப்போது இயேசு பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போதனையை கேட்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்களுக்கு போதிப்பதற்காக சும்மா சாதாரண கூட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பேசுகிறது ரீச் ஆகாது, சென்றடையாது. நீங்களாம் கீழே உட்காந்துருக்குறீங்க, இப்போ நான் மேடையில் நிற்கிறேன், மேடையில் நிற்பதுனால் நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்கலாம், நான் பேசுவது உங்களுடைய செவிகளுக்கு சென்றடையும். அப்படி தான் ஆண்டவர் இயேசுனுடைய செயல்பாடும் அங்கே இருந்திருக்கிறது. மக்கள் கூட்டம் வந்துருச்சு, கீழே நின்று கொண்டு அவருக்கு சமமாக சொன்னால் இயேசு எங்கே இருக்கிறாருன்னு நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இயேசு மக்களோட கூட்டத்தில் நடந்து போகிற போது தான் இயேசுவை பார்க்குறதுக்காண்டி சக்கையை மரத்து மேலே ஏறினார் அப்படின்லாம் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி தான் ஆண்டவர் இயேசு படகு மேலே ஏறுகிறார். மக்களெல்லாம் கரையில் இருக்கிறாங்க, படகு தண்ணியில் இருக்குது, கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது, இடைவெளியிலும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கலாம். அப்போ அங்கிருந்து மக்களுக்கு போதிக்கிறார். போதிக்கிற போது யதார்த்தமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே பார்க்குறாரு, இவர் போதிக்கிறது தான் அங்கே போகிறார். அங்கே மீனவர்கள் எல்லாம் மீன்பாடுகளுக்கு இரவு முழுவதும் போயிட்டு வந்துட்டு ஒன்று கிடைக்கல, சோகத்தோடு இந்த நாள் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறதோட வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அழகான ஒரு சினிமாவோடு எடுக்கலாம். அவர்கள் அலசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறபோது பேதுரு இருக்கிறாரு, அவருடைய பங்காளிகள் யாக்கோப்பு யோவான் இருக்கிறாங்க, பேதுருனுடைய சகோதரர் கூட இருக்கலாம், அந்திரையா கூட அவர் கூட இருந்திருக்கலாம், அவரெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு இயேசு, சொல்கிறாரு நீங்கள் உங்களுடைய வலைகளை போடுங்கள், இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். யாராவது இதை நம்ப முடியுமா? சாதாரண மீனவர்கள்ட்ட நான் போய், ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், சாதாரண விவசாய குடும்பத்தை பற்றி தெரிந்த நான் கடலுக்கு சென்று கன்னியாகுமரியில் என்னுடைய நண்பர் இருக்கிறார், அங்கே போய் அவர்கிட்ட சொல்லி வாயா போட்டு எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போம்னா என்னை கேவலமாக பார்ப்பார், கேலி செய்வார், உனக்கு என்னடா தெரியும் கடலை பற்றி அப்படின்னு. ஒருவேளை இயேசுவை அப்படி பார்த்துருக்கலாம், ஆனால் அவங்க பார்க்கல. இயேசு அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவர்கள் புரிஞ்சு கொண்டாங்க. அப்படின்னா அவர் சொன்ன உடனே கடலுக்கு போகிறாங்க, போய் இன்னும் ஆழத்தில் வலைய போடுறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குற போது அவர்கள் வலை நிறைஞ்சு கிளிய தொடங்குது. பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய பங்காளிகள்லாம் பேதுரு கூப்பிடுகிறார். இந்த நேரத்தில் பேதுரு ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எனக்கு இருக்கிற அறிவை விட அந்த கடலை பற்றி எனக்கு இருக்கிற அறிவை விட உங்களுக்கு என்ன இருக்கலாம், நீங்கள் சாதாரண தச்சு தொழில் செய்கிறவங்க தானே, நீங்கள் கபடு செய்யலாம், கலப்பை செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த கடலை பற்றி நான் அதிகமாக அறிவு உள்ளவன் என்று அவர் சொல்லாமல் அவர் சொன்னதை செஞ்சார் பாருங்க, இதுதான் ஞானம். பல நேரங்களில் நமக்கு அப்படி இல்லை, பல நேரங்களில் நம்ம எல்லாமே தெரிந்தவர்களாக, நாங்கள் கூட பூசை வைக்கிற போது, பிரசங்கம் வைக்கிற போது, நான் உங்களை பேர் உங்களுக்கு இறை வார்த்தையை சொல்லுகிற போது எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு, எளிமையாக ஒன்றுமே தயார் செய்யாமல் போய் மக்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு நான் வந்துன்னா அதை விட மடமை எங்குமே இல்லை. பேதுரு அதே போல தான், கடலை பற்றி அவனுக்கு எல்லாம் தெரியும், பிறந்ததுலேருந்து கடலில் இருக்கிறவன். ஆனால் இந்த இயேசு என்ற மனிதர் அங்கே வந்து சொல்லுகிறார், இன்னும் ஆழத்துக்கு பார்ப்பா அவனை கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, எங்கே எந்த மீன் கிடைக்கும், எந்த நாளில் எந்த மீன் பிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச மனிதர் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கை கொள்கிறார். போகிறாரு, பழைய வீசுகிறாரு, வலை நிறைய இருக்கிறது. உடனே சப்மிஷன், தன்னை ஏசிட்ட தம்மை ஒப்பு கொடுக்குறாரு. எப்படி ஒப்பு கொடுக்குறாரு? இவர் ஏதோ ஒரு உயர்ந்தவர், இவற்றை ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, இவற்றை ஏதோ ஒரு டிவைன் பவர் இருக்குது, தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படின்னு உணர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு? என்னை விட்டு அகலும், நான் பாவி, ஐயோ அப்பா உன்னுடைய வேலைக்கு என்னையெல்லாம் கருவியாக பயன்படுத்தாத, நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை விடுவிக்க பார்க்குறாரு. இருந்தாலும் ஆண்டவர் அவரை விடவில்லை. இதுதான் ஞானமுள்ள மனிதருக்கு கொடை. நீங்களும் நானும் ஞானமுள்ள மனிதர்களாக இருந்தால் நம்முடைய தகுதியை ஆண்டவர் பார்ப்பதில்லை, நம்முடைய திறமை ஆண்டவர் பார்ப்பதில்லை, நம்முடைய உயரத்தை நிறத்தை ஆண்டவர் பார்ப்பதில்லை. கடவுளுக்கு தகுதியுள்ளவன் அப்படின்னு கடவுள் நினச்சிட்டார்னா எந்த சூழலிலும் கடவுள் உங்களை தன்னுடைய கருவியாகவே நம்மை தேர்ந்து கொள்வார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். இதுதான் ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற அச்சம். அச்சம் என்பது பயமல்ல, மாறாக ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற பாசம், மரியாதை, கடவுள் மீது, கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிற போது அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தான், உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருக்கிற போது தான் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நம்பிக்கை பயணத்திலும் நாம் சிறந்த மனிதர்களாக இருப்போம். அதற்கான ஆசீர்வாதத்தை இறைவன் தொடர்ந்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இப்பள்ளியிலே கலந்து கொள்வோம்.
பலியாயிருப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாயிருப்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய், அன்பின் பலியாயிருப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாயிருப்பாய்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் தமது மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முதுகையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக.